கணவன் மனைவி இவருடைய உறவை குறித்து கிட்டத்தட்ட ஒன்றுமே எழுதப்படவில்லை.
It only said, if you're not happy with your wife, you write a divorce statement and send her away.
மனைவியோடு கூட ஒரு சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் ஒரு விவாகரத்து சீட்டை எழுதி கொடுத்துவிட்டு நீங்கள் தள்ளிவிடலாம்.
There was not much importance given to the husband-wife relationship in the Old Testament.
பழைய உடன்படிக்கை காலத்திலே கணவன் மனைவி உறவுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை.
But when it came to the children,
பிள்ளைகள் என்று வரும்பொழுது
there was a lot of emphasis given there.
அதிக முக்கியத்துவம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Right from the time they left Egypt,
எகிப்தை விட்டு புறப்பட்ட நாள் முதல்,
the Lord told them in Exodus 12 verse 25.
யாத்ராகமம் 12 அதிகாரம் 25 வசனத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார்,
that when you enter the land the Lord has promised you, you shall observe this rite and it will come about when your children will say to you, what does this rite mean? You must explain to them. Exodus 12,
யாத்ராகமம்
26 and 25 and 26
வசனங்கள், கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி, அவருடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகித்திருந்த இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள்.
ஸோ ஈவன் தோ தேர் வாஸ் நாட் மச் டீச்சிங் அபவுட் ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்,
கணவன் மனைவி உறவை குறித்து அவ்வளவாக போதனைகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லாதிருந்தாலும் கூட,
you must teach your children what this means, this Passover ritual.
இந்த பஸ்கா என்று ஆசரிக்கக்கூடிய இந்த ஆசாரத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக போதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
In Deuteronomy chapter 6,
உபாகமம் 6 அதிகாரம்,
the Lord said, verse 5, you must love the Lord your God with all your heart, your soul and your might.
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக.
And not only that,
அது மட்டுமல்ல,
you must teach them, verse 7, diligently to your sons.
அவைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று 7 வசனத்திலே வாசிக்கிறோம்.
And when you sit in your house, you must talk about God's word.
வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை குறித்து பேச வேண்டும்.
When you walk by the way, you must talk about God's word.
வழியில் நடக்கிற போது பேச வேண்டும்.
When you lie down, when your children are going to bed, you must talk about God's word.
படுத்துக்கொள்கிற போது, பிள்ளைகள் படுக்கைக்கு செல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை குறித்து பேச வேண்டும்.
When you rise up, you must talk about God's word.
எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேச வேண்டும்.
So that covers all the time.
ஆகவே இந்த காரியங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லா நேரங்களையும் இது தனக்குள்ளாக அடக்கிக் கொள்கிறது.
When you get up,
எழுந்திருக்கும் பொழுது,
when you sleep,
படுக்கும் பொழுது,
when you are walking outside,
வெளியே போகும் பொழுது,
and when you are sitting in the house,
வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுது,
that covers the whole day.
ஒரு நாள் முழுவதும் இதுக்குள்ளே அடங்கி விட்டது.
So what the Lord was saying was,
ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால்,
talking about God's word must be a very natural thing between parents and children.
பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தேவ காரியங்களை குறித்து பேசுவது என்பது இயற்கையாகவே அமையக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும்.
It's not just that for 5 minutes in the morning we just pray and that's it.
ஏதோ காலையில 5 நிமிடம் அதை குறித்து நாம் பேசுகிறோம், குடும்பஜெபம் செய்கிறோம் என்று, அதோடு அல்ல.
But we must talk about God's word all the time.
எல்லா நேரங்களிலேயும் தேவனுடைய வார்த்தை குறித்து பேச வேண்டும்.
That is how we must bring up our children.
இப்படித்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்.
They learn to value the word of God.
தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
So that in their generation they take that seriously and teach that to their children.
அவருடைய சந்ததியிலே இந்த காரியங்களை கருத்தாய் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கும்படியாக.
That is how God wants generation after generation after generation to know his will and to do it.
அவருடைய சித்தத்தை ஜனங்கள் சந்ததி சந்ததியாக சந்ததி சந்ததியாக அறிந்து கொள்ளும்படியாகவும் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாகவும் இப்படி தேவன் விரும்புகிறார்.
In the New Testament the emphasis is even more.
புதிய ஏற்பாட்டிலே இதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இன்னும் அதிகமாய் இருக்கிறது.
There are so many verses that tell us how we must treat our wives and husbands.
மனைவிகளை எப்படி நடத்த வேண்டும், கணவன்மார்களை எப்படி நடத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்வதற்கு பல வசனங்கள்
இருக்கிறது.
நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்,
and even if you have a servant in your house, how you must treat your servant.
வீட்டிலே வேறு வேலைக்காரன் இருந்தாலும் கூட அந்த வேலைக்காரனை நீங்கள் எப்படி நடத்த வேண்டும் என்றும் வசனம் இருக்கிறது.
Because the whole testimony of the house is very very important.
ஒரு குடும்பத்தினுடைய முழு சாட்சியம் மிக மிக முக்கியமானது.
And if we neglect this, then we shall fail the Lord in our generation.
இந்த காரியத்திலே நாம் அலட்சியம் காண்பிப்போம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததியிலே நாம் தேவனுக்காக வாழவே முடியாது.
And if you turn to Ephesians in chapter 6,
எபேசியர் 6 ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம் என்றால்,
you see there that children are told in verse 1 to obey their parents.
முதலாம் வசனத்திலே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
And then it does not say parents bring up your children in the right way.
அதற்கு கீழே பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை சரியான விதத்தில் வளருங்கள் என்று சொல்லவில்லை.
No.
இல்லை.
We would think it should be like that.
அப்படி தான் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் எண்ணலாம்.
Children obey your parents and parents bring up your children in the proper way.
பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், பெற்றோரே பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்திடுங்கள் என்று இதான் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லலாம்.
But both in the Old Testament and in the New Testament that responsibility is placed upon the father.
பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அதனுடைய பொறுப்பு தகப்பனிடத்திலே தான் வருகிறது.
It doesn't say parents do this, it says fathers, you got to bring up your children properly.
பெற்றோரே என்று சொல்லாமல் தகப்பன்மார்களே அல்லது பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு.
Father must discipline his children and instruct his children.
பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளை போதனையிலேயும் சிட்சையிலேயும் வளர்க்க வேண்டும்.
We have to teach them,
போதிக்க வேண்டும்.
And we must discipline them when they don't obey.
அவர்கள் கீழ்ப்படியாது இருக்கும் பொழுது அவர்களை சிட்சித்து தண்டித்து வளர்க்க வேண்டும்.
So whose responsibility is it to teach the word of God in the home to the children?
குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை போதிப்பது என்பது யாருடைய பொறுப்பு?
That's all of you fathers.
பிதாக்களே, பெற்றோர், தகப்பன்மார்களே, உங்கள் எல்லாருடைய பொறுப்பு.
Many parents just send their children to Sunday school and say okay they will learn the Bible in the Sunday school.
அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்பி எல்லாவற்றையும் அங்கேயே கற்றுக்கொள்வார்கள் என்று தங்களுடைய பொறுப்பை தட்டி விடுகிறார்கள்.
Sunday school is like an additional help, but that is not their responsibility to bring up your children.
உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு சண்டே கிளாஸை சார்ந்ததல்ல, அது மற்ற காரியங்களோடு கூட செய்யக்கூடிய ஒரு உதவியாகும்.
It's like in some schools in Tamil Nadu, the government gives a midday meal freely.
தமிழ்நாட்டிலே சில பள்ளிகளிலே மதிய உணவு இலவசமாக சத்தான உணவு கொடுக்கிறார்கள்.
So supposing you say, well, that is enough. The children, the government school will take care of them. We don't have to cook any food for them at home.
பிள்ளைகளுக்கு வீட்டிலே நாங்கள் ஆகாரம் சமைக்க தேவையில்லை, ஏதோ அரசாங்கத்திலே கொடுக்கிறார்கள், அதை போய் சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்று நாம் விட்டு விடுவோமா?
No.
இல்லை.
Okay, that they get something additional there in the school.
ஏதோ வீட்டிலே சாப்பிடுகிற சாப்பாட்டை காட்டிலும் அதிகப்படியாக பள்ளியிலே கிடைக்கிறது, அதை சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்று சொல்லுவோம்.
But that doesn't mean, that doesn't take away the responsibility of the father and mother to provide food for the children at home.
அங்கே உணவு கொடுக்கப்படுகிறபடியினாலே பிள்ளைகளுக்கு வீட்டிலே ஆகாரம் தயார் செய்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை அது எடுத்து விடுவதில்லை.
And much more important than giving food to our children is to teach them the word of God.
ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் அதிகமாய் நாம் தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்.
Teach them the principles of God's word.
தேவனுடைய வார்த்தையின் கோட்பாட்டை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
As to what are God's standards?
தேவனுடைய தரம் என்பது என்ன?
And if those standards are not followed, your children will suffer.
தேவனுடைய தரங்கள் பின்பற்றப்படாமல் போகும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் இழப்பை சந்திக்கிறார்கள்.
Because here is a promise in Ephesians 6.
எபேசியர் 6 ஆம் அதிகாரத்திலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Children, honor your father and mother so that it may go well with you.
பிள்ளைகளே, உங்களுக்கு நன்மை உண்டாயிருப்பதற்காக உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
So who is there among us who doesn't want it to go well with our children?
நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீராய் செம்மையா இருக்க கூடாது என்று எண்ணுகிற பெற்றோர் யாராவது இங்கே
உண்டா? We all want it to go well with our children.
நம் எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் செம்மையா இருக்க வேண்டும் என்று தான் நம்புகிறோம்.
That case, teach them to honor their father and mother.
அது அப்படி இருக்கும் என்று சொன்னால் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும்.
And if you don't teach them to honor their father and mother, it won't go well with them. That's all.
தகப்பனையும் தாயும் கனமண்ண கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மை ஏற்படாது.
See, we live in a new generation now.
இப்பொழுது நாம் ஒரு புது தலைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
100 years ago you didn't even have to teach this verse.
100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனத்தை கற்றுக் கொடுக்க தேவையே இல்லாதிருந்தது.
50-60 years ago.
50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட.
all children knew how to respect their parents.
Ella pilligalume thangalude petrorai eppadi madikka vendum endradhai nandraga arindirundar.
Not only Christians, all the religions.
கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல பிற எல்லா மதங்களிலேயும் இந்த காரியம் இருந்தது.
Respect your parents.
பெற்றோரை மதிக்க வேண்டும்.
I mean in some Hindu homes they even touch the feet of their parents.
சில இந்து குடும்பங்களிலே நீங்கள் பார்த்தால் பிள்ளைகள் பெற்றோருடைய காலை தொட்டு கும்பிடுவார்கள்.
That is respect for their parents.
அதுதான் பெற்றோருக்கு காண்பிக்கிற மதிப்பு மரியாதை.
But now
இப்பொழுது
in this generation
இந்த தலைமுறையிலே
particularly those who have started going working in towns and offices and factories
குறிப்பாக பட்டணங்களிலே நல்ல தொழிற்சாலைகளிலே அலுவலகங்களிலே வேலை செய்ய போகிற பிள்ளைகள்
one of the things that has happened is children have lost their respect for older people
என்ன நடந்தது என்று சொன்னால் பிள்ளைகள் முதியவர்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பை இழந்து விட்டார்கள்
and the richer they become the more they lose their respect for parents and older people
எந்த அளவுக்கு அதிகமாக பணக்காரர்களாய் மாறுகிறார்களோ பணம் வருகிறதோ அந்த அளவுக்கு அதிகமாய் அவர்கள் மூத்தவர்களை மதிப்பதை விட்டு விடுகிறார்கள்
and so I can tell you now itself what will happen to such children
அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் என்று நான் இப்பொழுதே சொல்லிவிட முடியும்
it will go badly with them
அவருடைய வாழ்க்கையிலே கெட்டதா நடக்கும்
that's not me
நான் அல்ல வேதம் சொல்லுது
god's law
தேவனுடைய பிரமாணம்
If you sow bad seed you get a bad crop.
ஒரு தீமையான விதை விதைத்தால் தீமையான செடி தான் வரும்.
If you sow good seed you get a good crop.
நல்ல விதை விதைத்தால் நல்ல பயிர்கள் முளைக்கும்.
And what we put into our children's minds is like a seed.
நாம் பிள்ளைகளுடைய மனதிலே எதை போடுகிறோமோ அது ஒரு விதையைப் போல இருக்கிறது.
And if you keep on sowing God's word and the principles of God's word into their mind.
அவருடைய மனதிலே தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய வார்த்தையிலே அடங்கி இருக்கிற கோட்பாடுகளையும் விதைத்துக் கொண்டே இருப்போமானால்
It will go well with them.
அவருடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாயிருக்கும்.
And they will live long good lives on the earth.
இந்த பூமியிலே நல்ல நீண்ட ஆயுசோடு கூட வாழ்வார்கள்.
And that responsibility is the father's.
இந்த பொறுப்பு தகப்பன்மார்களை சார்ந்திருக்கிறது.
Not primarily the mothers.
பிரதானமாக தாய்மார்களுடைய அந்த பொறுப்பு சாரவில்லை.
If the father is not at home.
ஆனால் தகப்பன் வீட்டிலே இல்லை என்றால்
or the father is not interested.
அல்லது தகப்பனுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை என்றால்
then the mother has to do it.
தாய் தான் செய்ய வேண்டும்.
It's like if the father in the house is supposed to do the work and earn the money but if he is sick the mother has to go and do some work and earn the money what to do
தகப்பன் தான் வேலைக்கு போய் சம்பாதித்து குடும்பத்தை பிழைக்க செய்ய வேண்டும் தகப்பன் வியாதிப்பட்டு வேலைக்கு செல்ல முடியவில்லை என்றால் என்ன செய்வது
then the mother has to do that
தாய் தான் வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும்
or the father is dead then the mother has to go to work and look after the children
தகப்பன் மரித்து விட்டால் தாய் தான் வேலைக்கு சென்று தன்னுடைய பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும்
so also in the house if the father is spiritually dead and no interest in teaching God's word to the children then the mother is like a spiritual widow who has to look after the children
அதே போலத்தான் தகப்பன் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து விட்டால் வேதவசனங்களை போதிப்பதற்கு விருப்பமில்லை என்றால் ஆவிக்குரிய ரீதியிலே விதவியாகி விட்ட தாய் தான் பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும்
There are many mothers who are many women who are like spiritual widows husband is alive but spiritually dead
கணவன் உயிரோடு இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து விட்டபடினாலே அநேக ஆவிக்குரிய ரீதியிலே விதவிகளாய் இருக்கக்கூடிய சகோதரிகள் உண்டு
and even many many brothers who sit in our churches they don't take any interest to teach the word of god to their children
நம்முடைய சபைகளில் உட்கார்ந்திருக்கிற அநேக சகோதரர்களுக்கு பிள்ளைகளுக்கு வேத வார்த்தை போதிக்க வேண்டும் என்ற விருப்பம் அற்று போய் விட்டார்கள்
I want to ask all of you men who are sitting here
இங்கே அமர்ந்திருக்கிற ஆண்கள் எல்லாரையும் நான் பார்த்து கேட்கிறேன்
Do you teach the word of god to your children at home?
வீட்டிலே குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தையை கற்று கொடுக்கிறீர்களா?
Because I'll tell you something.
ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும்.
If you don't teach them.
நீங்கள் அவர்களுக்கு கற்று கொடுக்காவிட்டால்
the devil is very busy teaching them many things else in their school.
பள்ளியிலே பல காரியங்களை கற்று கொடுப்பதற்கு பிசாசு மிகுந்த உற்சாகம் காட்டி கொண்டிருக்கிறான்.
He's teaching them so many bad habits through his agents the other children in the school
பள்ளியிலே இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளாகிய தன்னுடைய ஏஜென்ட்டின் மூலமாக சாத்தான் பல கெட்ட காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க தயாராக இருக்கார்
every day
ஒவ்வொரு நாளும் கற்று கொடுக்கிறார்
and if you don't teach them something every day
ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒன்றை கற்று கொடுக்காத பட்சத்தில்
those children know nothing
அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது
children are like empty ground
பிள்ளைகள் வெறுமையான காலியான ஒரு நிலத்தை போல இருக்கிறார்கள்
what type of crop comes there depends on what you sow there
அங்க எந்த விதமான பயிர்கள் முளைக்க போகிறது என்பது நீங்கள் எந்த விதமான விதைகளை விதைக்க போகிறீர்கள் என்பதை பொறுத்தா இருக்கு
you don't sow anything
நீங்கள் ஒன்றையுமே விதைக்கவில்லை என்றால்
and the devil comes and sows all types of bad seed there
பிசாசு வந்து கெட்ட விதைகளை எல்லாம் விதைத்து விட்டால்
after many years
அநேக ஆண்டுகள் கழித்து
harvest will come
அறுவடை காலம் வரும்
and the harvest will be bad
அந்த அறுவடை மோசமானதா இருக்கும்
because you didn't pull out the weeds when you saw them coming
நீங்கள் அங்கே களை முளைக்கிறதை பார்க்கும் பொழுது பிடுங்காமல் விட்டுவிட்டீர்கள்.
Now many many of us work in fields as farmers, you know that you never will be so careless.
உங்களில் அநேகர் விவசாயியாக நிலத்திலே வேலை செய்கிறீர்கள், அந்த விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க மாட்டீர்கள்.
But we can be careless with our own children, which is a much more important field than those other fields.
மற்ற பயிர் நிலங்களை காட்டிலும் அதி முக்கியமான நம்முடைய குடும்பம் என்கிற பயிர் நிலத்திலே நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
I want to encourage all of you.
ஆகவே உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
Please be very very serious about teaching your children the word of God.
உங்கள் பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற விஷயத்திலே அது சீரியஸாக எங்களை எடுத்துக் கொள்ளுங்கள்.
You may say, well, my children know the stories of Joseph and Daniel and David and all that.
ஐயோ, என்னுடைய பிள்ளைகளுக்கு யோசேப்பு கதை தெரியும், தானியல் கதை தெரியும், தாவீது கதை தெரியும் எல்லாம் சொல்லலாம்.
That's all okay.
அது சரிதான்.
But more than that.
அதை காட்டிலும் அதிகமாக
we must teach them the principles of God's word.
தேவனுடைய வார்த்தையின் கோட்பாடுகள் என்ன என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
You must not cheat in your examination.
பரீட்சை நடக்கும் பொழுது காப்பி அடிக்க கூடாது.
You must not take anybody else's property.
மற்றவருடைய பொருட்களை நாம் எடுத்து வந்து விட கூடாது.
You must respect your father and mother.
தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும்.
They may respect their father, but when they grow up sometimes they don't respect their mother.
சில சமயங்களிலே பிள்ளைகள் தகப்பனை மரியாதை கொடுக்கிறார்கள், மதிப்பு கொடுக்கிறார்கள், வளர வளர அம்மாவை மதிப்பதில்லை.
Then it goes badly with them.
அப்படியானால் அவருடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியம் நடக்காது.
I can give it to you in writing, it'll go badly with children.
நான் எழுதி உங்களுக்கு உதாரணத்துவமாய் கொடுக்க முடியும். நீங்கள் தாயை மதிக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே செம்மையான காரியம் நடைபெறாது.
Because God's word says that.
தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்கிறது.
You want it to go well with your children, teach them to honor their father and mother.
உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி அவர்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
Not only honor the father and mother, but teach them to respect all those who are older than them.
தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவது மட்டுமல்ல, தங்களுடைய வயதை காட்டிலும் அதிக வயதுள்ளவர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும்.
They must not speak rudely even to a beggar who comes to the gate.
வீட்டு வாசலில் வந்திருக்க கூடிய ஒரு பிச்சைக்காரனிடத்தில் கூட மதிப்பு குறைவாய் தரக்குறைவாய் பேசக்கூடாது.
You know, sometimes children can say to a beggar, hey, go away.
Hey, போயா என்று சொல்லி பிள்ளைகள் பிச்சைக்காரனை விரட்டலாம்.
That is so evil.
அது தீமையான ஒரு காரியம்.
Just because that poor man doesn't have any money, doesn't have any food.
அந்த ஏழை மனிதனுக்கு ஆகாரம் இல்லை, பணம் இல்லை என்பதனாலே.
And your children are all rich.
உள்ள பிள்ளைகள் பணக்காரர்களா இருக்கிறார்கள்.
How can they talk to an older man like that?
ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபரிடத்தில் எப்படி அப்படி பேச முடியும்?
God has taught me to respect people who are older than me, even if they are beggars.
பிச்சைக்காரர்களா இருந்தாலும் கூட என்னை காட்டிலும் வயதிலே முதிர்ந்தவர்களை மதிக்க ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
And I want to tell you today.
இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
It has gone well with me.
என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையாய் நடந்திருக்கிறது.
Because I have learned to speak respectfully to older people.
பெரியவர்களிடத்திலே மதிப்பாய் மரியாதை நடந்து கொள்ள நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
It has gone very well in my life, exactly like the Bible says.
தே வேத வார்த்தை சொல்லுகிறது போலவே என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாயிருக்கிறது.
Teach your children to speak respectfully to older people.
ஆகவே பெரியவர்களிடத்திலே மரியாதையோடு பேச உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள்.
One principle.
அந்த ஒரே ஒரு கோட்பாட்டை தான் உங்களுக்கு சொன்னேன்.
Many principles in God's word.
இது போல தேவனுடைய வார்த்தையிலே பல தாற்பரியங்கள் இருக்கிறது.
Not just the stories.
கதைகள் மட்டும் சொல்லிக் கொடுத்தால் போதாது.
Many children who know the stories of David and Goliath and all that.
தாவீத் கோலியாத் கதைகளை அநேக பிள்ளைகளுக்கு தெரியும்.
But they still cheat in their examination.
ஆனாலும் பரீட்சையிலே காப்பி அடிக்கிறார்கள்.
That means they understood some story, but they haven't understood the principles of God's word.
கதையை விளங்கிக் கொண்டார்கள், தேவனுடைய வார்த்தையின் கோட்பாட்டை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை.
They must take it very seriously when our children tell a lie.
ஒரு நம்முடைய பிள்ளைகள் பொய் சொல்லும் பொழுது அதை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Disrespect to parents.
பெற்றோரை அவமதிப்பது.
And telling lies.
பொய் சொல்லுவது.
These are the two most serious things we have to take it very seriously.
நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இந்த இரண்டு பாவங்களையும் மிகவும் சீரிய முறையில் நாம் எடுத்து எடைபட வேண்டும்.
Don't say, he just told a lie as if it's a very light thing.
ஏதோ எளிமையான காரியத்தை போல பொய் தானே சொன்னான் என்று நீங்கள் அதை எடுக்க கூடாது.
Very serious.
அது சீரியஸான காரியம். சின்ன பொய்யா இருந்தாலும் சரி.
Because he'll grow up to become a big liar one day.
நீங்கள் இப்பொழுது கண்டிக்காவிட்டால் பெரியவனாகும் பொழுது பெரிய பொய் சொல்லுகிறவனாய் மாறிவிடுவான்.
He may do some crime also.
பெரிய குற்றம் செய்கிறவனாய் மாறிவிடுவான்.
So to teach a child not to tell a lie, first of all you must not tell lies.
பிள்ளைகளிடத்திலே பொய் சொல்லக்கூடாது என்று போதிப்பதற்கு முன்பதாக முதலாவது நீங்கள் பொய் சொல்லுகிறீர்களா இல்லையா என்று பாருங்கள்.
Then we can teach our children also not to tell lies.
நாம் பொய் சொல்லாத இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பொய் சொல்லாமல் இருக்க கற்றுக் கொடுக்க முடியும்.
We must not sign false statements in the office.
நாம் அலுவலகத்திலே பொய்யாய் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்களுக்கு கையெழுத்திடக் கூடாது.
Make some more money.
இன்னும் அதிகம் பணம் சம்பாதிக்க முடியாக.
Otherwise we can't tell our children not to tell lies.
அப்படி இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு பொய் சொல்லாதீர்கள் என்று கற்றுக் கொடுக்க நமக்கு எந்த அருகதையும் இல்லை.
Tell our children, we must teach our children to respect older people and not to tell lies.
ஆகவே முதியோர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், பொய் சொல்லக்கூடாது என்று கற்றுக் கொடுக்க வேண்டும்.
Very important.
இது மிக முக்கியம்.
And teach them to sit quietly in the meeting and respect God.
கூட்டங்களிலே அமைதியாக உட்கார கற்றுக் கொடுக்க வேண்டும், தேவனை கனமண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும்.
Teach them to kneel down and pray to Jesus.
முழங்கால் படியிட்டு இயேசுவினிடத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும்.